வணக்கம், நான் உங்கள் சாய்பிரியா. ஆரோவெல் ரேடியோவில் இப்போ நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டுருக்கிறது கதை கேட்போமா நிகழ்ச்சி. இன்னைக்கு இந்த எபிசோடில் நாம் கேட்க போகிறது நீ நதி போல ஓடிக்கொண்டிரு புத்தகத்தில் இருக்கும் 6வது கதை. அழகு எது? வாங்க தெரிஞ்சுக்கலாம். அன்புள்ள பாரதி, ஒரு கட்டுரையில் இடுப்பின் கீழ்ப்புறம் டாட்டூ வரைந்து கொள்ளும் பெண் பற்றிய ஒரு விளம்பரம் குறித்து எழுதியிருந்தீர்கள். இது எவ்வளவோ பரவாயில்லை. ஒரு ஸ்ப்ரேயை தெளித்து கொண்ட ஆண் கிரிக்கெட் பந்தை பிடிக்க காத்திருக்கும் போது 100 பெண்கள் மேலே விழுவது மாதிரி காட்டுகிறார்களே, இதையெல்லாம் நீங்கள் கவனிக்கவில்லையா? திருச்சியிலிருந்து ஒரு தோழி எழுதிய கடிதம் இது. நம் விளம்பரங்களில் பெண் பற்றிய சித்தரிப்பு என்பது ஒரே மாதிரியான சில பிம்பங்களே. அவள் சிறந்த தாய், தன் மகனின் உயரத்தை சில சென்டிமீட்டர்கள் அதிகரித்தாள். அவள் சிறந்த குடும்ப தலைவி, கணவரின் ஷர்ட் கரையை நீக்க அவளுக்கு தெரியும். அவள் வீட்டு டாய்லெட்டின் பளிச் மற்றும் சாம்பாரில் அவள் பயன்படுத்தும் மசாலா பொடி, இவை அவள் கணவரை மோப்பம் பிடித்தபடியே வர செய்யும். இப்படி சூப்பர் மாம் மற்றும் சூப்பர் குடும்ப தலைவி பிம்பம் ஒன்று. இன்னொன்று கவர்ச்சி ராணி, அங்கங்களையே அங்காடியாக்கி எதையோ விற்றுக்கொண்டே இருக்கும் பிம்பம். ஆண்கள் பயன்படுத்தும் ரேசர் பிளேடிலிருந்து உள்ளாடைகள் வரை அவளுடைய கவர்ச்சிதான் அதற்கான விளம்பரங்களின் மூலம். மூன்றாவது சிவப்பாக இல்லாத ஒரு பெண், அல்லது பரு ஒன்றை கன்னத்தில் கண்டுவிட்ட டீனேஜ் கேர்ள். அவள் ஒரு சாதனத்தை உபயோகித்தவுடன் சில நாட்களில் அவள் சிவப்பாகலாம், அழகாகலாம், உடனே காதல் கிடைக்கும், காதலுக்கு பின் வேலை கிடைக்கும், வேலையோடு வெற்றி வரும், பிறகு என்னாலும் சந்தோஷமே. கிராமங்களிலும் நகரங்களிலும் வாழும் உழைக்கும் பெண்கள் பற்றிய சித்தரிப்பு இங்கு பெரும்பாலும் கிடையாது. அவள் கண்டிப்பான டிராபிக் இன்ஸ்பெக்டரோ டிக்கெட் கலெக்டரோ. ஓர் அசட்டு பையன் வாயை திறந்தவுடன் அவன் மூச்சின் நறுமணத்தில் மயங்கி வேலையை அப்படியே விட்டுவிட்டு அந்த அசடு பின்னால் இந்த அசடு போக வேண்டும். இந்த விளம்பரங்கள் காட்டும் மாய பிம்ப பெண்கள் போல நாம் ஆக மாட்டோமா என்ற இச்சைதான் இன்றைய இளம் பெண்களை ஆட்டிப்படைக்கிறது. இந்த விளம்பரங்களின் வெற்றியே அவர்கள் காட்டும் பிம்பங்களை யாரும் அடையவே முடியாது என்பதுதான். இப்படி சத்தியங்களை விற்கும் விளம்பரங்கள் அந்த சத்தியங்களின் சாத்தியங்களை சந்தேகிக்க தெரியாத நாம் இந்த கிரீமை யூஸ் பண்ணி பார்ப்போம் எனும் இச்சை, ஆனா விளம்பரத்தில் வர பொண்ணு மாதிரி நாம சிவப்பாகலையே எனும் மனசோர்வு, சோர்வு தரும் தாழ்வு மனப்பான்மை, இது ஒரு மீள முடியாத விஷவட்டம். இந்த பிரச்சனையின் இன்னொரு வடிவம்தான் பேட்டைதோறும் நடக்கும் அழகி போட்டிகள், ஃபேஷன் ஷோக்கள் என்னும் இம்சை திருவிழாக்கள். பிறந்ததிலிருந்தே சாப்பிடாதது மாதிரி தோற்றம் அளிக்கும் 10-20 பெண்கள், எல்லோரும் ஒரே தலைவரி கோலம், ஒரே மாதிரி நடை, முதுகில் சுளுக்கு பிடித்த மாதிரி திரும்பி அவர்கள் கொடுக்கும் லுக், எதிரே நோட்டு வைத்து கொண்டு கண்களால் அளவெடுத்து கச்சிதமாக மார்க் போடும் ஒரு கும்பல். கொடுமையிலும் கொடுமையாக இந்த பெண்களின் புத்திசாலித்தனத்தை அறிய கேள்விகள் கேட்பதும், எல்லோரும் அன்னை தெரசா போல் சமூக சேவை செய்ய ஆசைப்படுவதும், போதுண்டா சாமி, இவை எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருக்கும் சித்தாந்தம் பெண் சிவப்பாக இளமையாக ஸ்லிம்மாக இருக்க வேண்டும், இவைதான் அழகு எனும் திணிப்பு. சீனாவில் கடந்த முறை ஒலிம்பிக்ஸ் நடந்தபோது அதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட தொடக்க பாடலை பாடியது ஒரு சிறு குழந்தை. ஆனால் தேன் போன்ற அவளின் குரலில் அந்த பாடல் துவக்க விழாவில் ஒலித்தபோது மேடையில் வாயசைத்தது வேறு ஓர் அழகான குழந்தை. ஒரிஜினலாக பாடிய குழந்தை தன் வீட்டில் அழுது கொண்டிருந்தாள். இங்கும் அதே கதைதான். பள்ளி விழாக்களில் தலைமை விருந்தினரை வரவேற்க பூங்கொத்துடன் நிற்கும் குழந்தைகள் யார்? முதல் ரேங்க் குழந்தைகளா? இல்லவே இல்லை, சிவப்பு குழந்தைகளே முன்வரிசையில். இது மட்டுமா? கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு என்று கருப்பு கதாநாயகனை பார்த்து கதாநாயகி பாடலாம். ஆனால் கதாநாயகி பெரும்பாலும் வடநாட்டிலிருந்து இறக்குமதியான சிவப்பு பெண். என் சின்ன வயதில் நாங்கள் இருந்த தெருவில் இருந்தவள் வள்ளி. அவளை பற்றி நான் அறிந்ததே அவளின் மரணத்தின் போதுதான். அவள் வாழ்ந்ததையே அவளின் மரணம்தான் எனக்கு தெரிவித்தது. எப்படிப்பட்ட மரணம்? சொந்த மாமாவால் திருமணம் செய்து கொள்ளப்பட்டு நிறம் ரொம்பவும் கருப்பு என்று ஓயாது அவமானப்படுத்தப்பட்டு ஒரு நாள் தன்னை எரித்து கொண்டு விட்டாள். இன்றும் திருமண விளம்பரங்களில் வரும் வாண்டட் வெரி ஃபேர் பார்க்கும் போதெல்லாம் எரிந்து போன வள்ளியே என் நினைவில். அழகு என்பது சிவப்பு மட்டும்தான் என்று மொத்தமாக மூளை சலவை செய்யப்பட்ட சமூகமானா? முகத்தை, உடலை, கூந்தலை கவனித்து அவற்றில் இருக்கும் குறைகளை களைய முயற்சி எடுப்பது மனித நாகரிகம் தோன்றிய காலத்திலிருந்து தொடரும் வழக்கம். இதில் எதுவும் தவறில்லை. அழகிய தோற்றத்திற்கான ஆர்வம் உயிர் இயற்கை. வீட்டில் இருந்தால் ஒரு நைட்டியும் கலைந்த தலையும், வெளியே போனால் நிறத்துக்கு பொருத்தமில்லா உடையும் தவிர்க்கப்பட வேண்டியதே. நல்ல தோற்றம் நமக்குள் ஏற்படுத்தும் தன்னம்பிக்கையை குறைத்து மதிப்பிட முடியாது. ஆனால் இது எல்லைகளை தாண்டி நேர விரயம், பண விரயம், ஆத்ம சக்தியின் விரயம் என்று விரிந்து இதை தவிர வேறு ஆக்கப்பூர்வமான சிந்தனையே இல்லாத வறட்சியில் உறைந்து அழகாக இருக்க வேண்டும் எனும் எண்ணம் போய் தன்னை கவர்ச்சியாக வெளிப்படுத்திக் கொள்ளும் விளைவு விஸ்வரூபம் எடுக்கும்போது விஷயம் திசை திரும்பிவிடுகிறது. காக்ரா என்று ஒரு நதி இருக்கிறது. நேபாளத்துக்கு பக்கத்தில் புறப்பட்டு மேற்காக ஓடி ஓடி இறுதியில் தார் பாலைவனத்தில் விழுந்து தற்கொலை செய்து கொள்கிறது அந்த நதி. கடலில் கலக்காமல் பாலைவனத்தில் பலியாகும் ஒரே நதி இதுதான். பல சமயம் அழகை மட்டும் முன்வைத்து பயணப்படும் வாழ்வும் இப்படியே ஆகிவிடுகிறது. புற அழகை மிகவும் பிரதானப்படுத்தி அதையே தன் வாழ்வின் மூலதனமாகவும் வெற்றியாகவும் நினைத்த எந்த பெண்ணும் சந்தோஷமாக வாழவும் இல்லை, நிறைவாக மரணம் எய்தவும் இல்லை என்பதே வரலாறு சொல்லும் பாடம். இது கிளியோபேட்ராவிலிருந்து மர்லின் மன்றோ வரை தொடரும் இயற்கையின் குரூர விதி. அழகை பற்றிய சம்பிரதாயமான பார்வை இல்லாமல் பார்த்தால் எத்தனை அழகு நம்மை சுற்றி. ஒரு நாளும் நெயில் பாலிஷ் உபயோகித்திராத கிரண்பேடியின் விரல்கள் அழகு. ஏதோ ஒரு ராகத்தின் அபூர்வ பிடியில் சஞ்சாரம் செய்யும் நித்யஸ்ரீயின் மூடிய கண்கள் அழகு. காலையில் சுத்தமான சீருடையும் மடித்து கட்டிய பின்னலுமாக ஸ்கூலுக்கு போய் மாலை புழுதியில் புரண்டு விளையாடி வியர்வையில் நனைந்து அநேகமாக ஒரு பின்னல் அவிழ்ந்து தோளில் புரள பள்ளியிலிருந்து ஓடிவரும் என் சின்ன பெண் அழகு. இன்னும் எங்கள் தெருவில் போலியோ பாதித்த கணவனை வைத்து ட்ரை சைக்கிளை மிதித்தபடி போகும் பெயர் தெரியாத பெண் அழகு. ரொம்ப நேரம் கம்ப்யூட்டரில் வேலை செய்யும் சாஃப்ட்வேர் பெண். கழுத்தை அப்படியும் இப்படியும் திருப்பி சுளுக்கெடுப்பது அழகு. யாரோ ஒரு கல்லூரி பெண் நடக்கையிலேயே ஒரு குதி குதித்து மரத்தை தட்டி மஞ்சள் பூக்களை சிதற செய்தபோது சிரித்தாலே அந்த சிரிப்பழகு. எல்லாவற்றையும் விட நம் அம்மாவின் வயதான சுருக்கம் மிகுந்த முகமும் அந்த முகத்தில் இருக்கும் நமக்கான பிரத்யேக அன்பும் எந்த ஐஸ்வர்யராய்களையும் தமனாக்களையும் விட பேரழகானது. இதுவரை இக்கதையை கேட்டுக்கொண்டிருந்த நேயர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு புதிய கதையை கேட்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய்ப்ரியா.
மபதீப்ப குமரன்.
ஹலோ,
என்னோட யூஜி ஃப்ரெண்ட் விஜயலட்சுமி.
ஹாய்.
ஹலோ
ஹலோ,
இவர்தான் என் ஹஸ்பண்ட் மூர்த்தி.
ஹலோ,
கிளாஸ்மேட் உஷா.
ஹலோ
ஹஸ்பண்ட், இதான் என் பையன் சுரேஷ்.
ஓ ஹாய்.
ஆமா, உனக்கு எத்தனை பசங்க?
எனக்கு அம்மா, சீக்கிரம் வாங்க, ஐயா கூப்பிடுறாங்க.
ஹேய், இதான் உன் பொண்ணா? தேவத மாதிரி இருக்கா.
நன்மைக்கு சொல்லிடும் பொய்களும் அழகு, உண்மையிலதான் நீயாய் அழகு. அமத நிசா நிரிசா.
ம்,
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆரோவில் ரேடியோ.